ಸ್ಮಿನ್ನಂತರಾಕಾಶ ತಸ್ಮಿನ್ಯದಂತಃ ತದನ್ವೇಷ್ಟವ್ಯಂ ತತ್ವಾ ವಿಜ್ಞಾಸಿತವ್ಯಮಿತೇ ಸಂಚೇ ಬ್ರೂಯುಃ ಏದಮಸ್ಮಿನ್ ಬ್ರಹ್ಮಪುರೇಧಹರಂ ಪುಂಡರೀಕಂ ವೇತ್ಮ ಸಹೋಸ್ಮಿನ್ನಂತರಾಕಾಶ ಕಿಂ ಚ ತತ್ರ ವಿದ್ಯತೆ ಯದನ್ವೇಷ್ಟವ್ಯಂ ಯತ್ವಾ ವಿಜ್ಞಾಸಿತವ್ಯಮಿತಿ ಸ ಬ್ರೂಯಾತ್ ಯಾವಾನ್ ವಾಯಮಾಕಾಶಸ್ತಾವಾನೇಷೋಂತರ್ಹೃದಯಾಕಾಶ ಉಭಯಸ್ಮಿನ್ ಯಾವಾ ಪೃಥಿವೀ ಅಂತರೇವ ಸಮಾಹಿತೇ ಉಭಾವತ್ನಶ್ಚ ವಾಯುಶ್ಚ ಸೂರ್ಯಾ ಚಂದಮಸೌ ಉಭೋ ವಿದ್ಯುಕ್ಷ ನಕ್ಷತ್ರಾಣಿ ಯಚ್ಚಾಸ್ತಿ ಯಹಸ್ತಿ ಯಚ್ಚ ನಾಸ್ತಿ ಸರ್ವಂ ತದಸ್ಮಿನ್ ಸಮಾಹಿತಮಿತೇ ಸಂಚೇತ್ ದ್ರೋಯುಃ ಅಸ್ಮಿನ್ ಚೇತ್ ಇದಂ ಬ್ರಹ್ಮಪುರೇ ಸರ್ವಂ ಸಮಾಹಿತಂ ಸರ್ವಾಣಿ ಚ ಭೂತಾನಿ ಸರ್ವೇ ಚ ಕಾಮಾಃ ಯದಾ ಏತಜ್ಜರಾ ವಾ ಆಪ್ನೋತಿ ಪ್ರಧ್ವಂಸದೇ ವಾಕ್ಯಂ ತತೋ ಅತಿಶಿಷ್ಯ ಲಗದೇ ತಬ್ರೂಯಾತ್ ನಾಸ್ತಿ ಜಗಯ ಏತಜ್ಜೀರ್ಯತಿ ನವದೇ ನಾಸ್ತಿ ಹನ್ಯತೆ ಏತತ್ ಸತ್ಯಂ ಬ್ರಹ್ಮಪುರಂ ಅಸ್ಮಿನ್ ಕಾಮಾ ಸಮಾಹಿತಾಃ ಯಾತ್ಮ ಅವಹದ ಪಾಪ್ಮ ವಿಜರೋ ವಿಮೃತ್ಯರ್ವಿಜ ಕೋ ವಿಜಗತ್ಸೋ ಅವಿವಾದ ಸತ್ಯ ಕಾಮ ಸತ್ಯ ಸಂಕಲ್ಪ ಯಥಾ ಕೇವೇಹ ಪ್ರಜಾ ಅನ್ವಾ ವಿಜಂತೆ ಯಥಾ ಅನುಶಾಸನಂ ಯಂ ಯಂ ತಂ ಅಭಿಕಾಮಾ ಭವಂತೇ ಯಂ ಜನಪದಂ ಯಂ ಕ್ಷೇತ್ರವಾರಂ ತಂ ತಮೇವ ಉಪಜೀವಂತೇ ಸದ್ಯದೇಹ ಕರ್ಮಚಿತೋ ಲೋಕಃ ಕ್ಷೀಯತೆ ಏವಮೇವ ಅಮುತ್ರ ಪುಣ್ಯಚಿತೋ ಲೋಕಃ ಕ್ಷೀಯತೆ ಸದ್ಯಯಮಾತ್ಮಾನಮನನು ವಿದ್ಯಾ ವ್ರಜಂತಿ ಏತಾನ್ ಕೃತಜ್ಞಾನ ಕಾಮಾನ್ ತೇಷು ಸರ್ವೇಷು ಲೋಕೇಷ ಕಾಮಚಾರೋ ಭವತಿ ಅದೈಹ ಆತ್ಮಾನಮನು ವಿದ್ಯ ವ್ರಜಂತಿ ಏತಾನ್ ಕೃತಜ್ಞಾನ ಕಾಮಾನ್ ತೇಷಾಗಂ ಸರ್ವೇಷು ಲೋಕೇಷ ಕಾಮಚಾರೋ ಭವತಿ. ಎಂಟಾವದ ಅಧ್ಯಾಯ ಪ್ರಾರಂಭ ಮೊದಲ ಖಂಡ ದಹರ ವಿದ್ಯಾನ್ ಬೇರು. ಇಂದ ಖಂಡತ್ರ முதல் பாகம் தஹர உபாசனம், ரெண்டாவது பாகத்துக்கு பிரஜாபதி வித்யான்னு பேர். இந்த ரெண்டு வித்தியைகளை சொல்லி அதோட சாந்தோக்கியம் பண்றது முடியுது. அநேக உபாசனங்கள் சொல்லியிருக்குல்ல, அதுல இந்த முதல் சொன்ன பாகம் உபாசனம். ஆறாவது அத்தியாயத்துல சத்வித்யன்னு பேரு. பிரம்மமானது கேவலமாக ஏக்கமாக ஒரு விதமான பேதமும் இல்லாமல் குரு மற்றதாக ஆகாசம் போன்று எல்லோருடைய இதயத்திலையும் இருக்கு அப்படின்னு அந்த பிரம்மன் தான் நான் நான் தாங்கள் நினைக்கிறது அப்படின்னு சத்வித்தியில சொன்ன அம்சத்தை புரியறதுக்காக மறுபடியும் அனுபவாவசானமாக வரணும்னு பூமான்னு பேர்ல நாரதருக்கு சனத்குமாரர் சாட்சா சுப்பிரமணிய சுவாமியுடைய அவதாரம் அப்படி அந்த ஸ்வரூபத்தை சொல்லி நமக்கு அந்த பூம வித்தியை சொல்லுது. எங்கும் வியாபிச்சிருக்கக்கூடியதான பரமானந்த கனமான ஸ்வரூபம் அப்படின்னு இத்தனையும் சொன்னாலும் நமக்கு அந்த ஆனந்தம் தோணலேன்னு யார் நினைக்கிறாளோ. சொன்ன மாத்திரத்துல தெரிஞ்சிருக்கணும் அது எப்படி அனுபவத்துக்கு வந்ததோ அப்படி சொல்லியாச்சு. அது அப்பா சேதகேத்துங்கிற தன் பிள்ளைக்கு சொன்னார். அப்பா விட குழந்தையினுடைய நலனை தேடுறவா வேற யாரும் இருக்க மாட்டார். 12 வருஷங்கள் சாஸ்திரம் முழுக்க வாசிச்சு நன்னா வாசிச்சு பகுநாமே மி பிரதமா பகுநாமே மி மத்தியமா கிம் ஸ்வித்ய மத்திய கர்த்தவியம் என்மயாத்திய கரிஷ்யதி அப்படின்னு கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் ரேங்க் தான். எப்பாவது ஒவ்வொரு கிளாஸ்லயும் பசங்கே இவனுக்கே போட்டா கட்டமா இருக்குமேன்னு சொல்லி வேணும்னா எப்பாவது செகண்ட் ரேண்ட் வேணும்னு போடுவா. அவ்வளவுதான் பகுநாமேமி பிரதமா பகுநாமேமி மத்தியமா அப்படி படிச்சான் 12 வருஷம். அப்புறம் வீட்டுக்கு வந்தார். படிப்பை சொல்லிக் கொடுத்த உபாத்தியாயள்ல ரொம்ப பெரிய நல்லவன் அப்படியே நடிச்சுட்டார். ஆனா அந்த பையனை பார்த்ததுமே அப்பாவுக்கு மனசுல வருத்தம் வந்தது. என்ன ஆச்சுன்னு இவனுக்கு கர்வம் வந்துருவோம்னு பயந்தார். லோகத்துல மீது எல்லா வியாதிக்கும் மருந்து உண்டு. கர்வம்ங்கிற ஒரு வியாதி அகங்காரம்னு வந்தா பகவானே அதை ரட்சிக்கப்பட்ட. பகவான அடையாம நம்ம தடுக்கிறது அகங்காரம் மமக்காரம். அந்த அகங்கார மமக்காரங்கள் வந்துருமோன்னு பயந்து அவருக்கு சொல்லி பிறகு உபதேசம் பண்ணி அந்த பிரம்மத்தை உபதேசம் பண்ணி அந்த படிப்பை பூர்த்தி பண்ணினார். சப்ரம்ம வித்யாம் சர்வ வித்யா பிரதிஷ்டாம் அப்படின்னு எல்லா வித்தியைகளையும் பரிபூர்ணமான ஒரு நிலையானது இந்த பிரம்ம வித்தியினால் ஏற்படுறது அப்படின்னு சொல்லி அதை சொல்ற. அதே விதமா நான் இதை வாசித்தேன் அதை வாசித்தேன் அப்படின்னு உலகத்தில் இருக்கிற எல்லாத்தையும் வாசிச்சு எல்லா கலைகளையும் வாசிச்சு எல்லாமும் அறிந்த நாரதருக்கும் மனசுல ஒரு சாந்தியானது இல்லாமல் சுவாத்மானுபவம் இல்லாமல் இருக்கிற காலத்தில் அந்த ஆத்மானுபவம் நமக்கு ஏற்படணும் என்று நினைத்து துடித்துக் கொண்டிருக்கக்கூடியதான அவருக்கு தானே பிரம்மஸ்வரூபமாக இறங்கி வந்து சனத்குமாராக அவருக்கு அந்த ஆத்மானந்தத்தை காட்டி கொடுத்தார். இந்த ரெண்டும் நம்ம தெரிஞ்சுக்கணுமே. ஆனால் என்ன வேணும்? சிரத்த வேணும், பக்தி வேணும், பர்சிவரன்ஸ் வேணும். கொஞ்ச நாள் பண்ணிட்டு போறோம்னு விட்டுறப்படாது. இந்த ஜென்மாவில இதை தவிர ரெண்டாவது வழி இல்லேன்னு வேதம் சொன்னது முழுமையாக நம்பணும். எல்லாத்தையும் தியாகம் பண்ணி இதற்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணம் பண்ண தயாரா இருக்கணும். புத்திரேஷனாயாச வித்தேஷனாயாச லோகேஷனாயாச பண்ணாச பெண்ணாச பண்ணாச என்னென்னமோ சொல்றோம் எல்லாம் விட்டுவிட்டு எனக்கு இது ஒண்ணுதான் அவசியம் வேண்டி இருக்கு. எனக்குதான் அபிப்பிராயத்தில் பரமாத்மா பாத பத்மத்தை தவிர வேற வேண்டாம் தீர்மானமான உறுதி வேணும். அது இருந்தால்தான் அவரை அடைய முடியும். அந்த ஆத்ம சாட்சா்காரம் சிரவணம் வித்தியாசனம் கண்ணால் எப்படி வரும்? இப்படிப்பட்டதான் ஒரு அபிப்பிராயம் இருந்தா இருக்கு. இருந்தாலும் அந்த லோகத்தில் இருக்கிற பந்தங்கள் நம்மளை விட மாட்டேங்கிறதுங்கிற ரொம்ப பேர் அவ சொல்றது தப்பு இல்ல. அது தப்பிச்சுன்னு வர்றதுங்கிறது ரொம்ப கஷ்டம். நாம முடிஞ்ச அளவுக்கு தான் பண்றோம். எதிர்பாராமல் வரும் கஷ்டங்கள் வர காலத்துல தனித்தனியா வரல. ஒவ்வொரு கட்டமான ஒன் பை ஒன் வந்துதான் நீங்க ஜெயிச்சுட்டே போவள். அது இந்த நதியினுடைய பிரவாகமானது எப்படி வரதோ எல்லாவற்றையும் அடிச்சுட்டு போறதா கங்கா பிரவாகம் வரக்காது. அந்த கரையில இருக்கக்கூடியதான பெரிய பெரிய மரங்கள்லாம் எப்படி ஒரே தரம் பிரவாகத்தில் அடிச்சுட்டு போயிடுறதோ அப்படின்னா வருது. என்னதுன்னு பார்க்க முடியாத அளவுக்கு எத்தனை நாளோ சேர்த்து வச்ச படமெல்லாம் ஒரே தரம் க்ளோஸ் தான் உடம்பு. அதுக்கப்புறம் எழுந்து நிக்க முடியுமாங்கிற அளவுக்கு சந்தேகம்ங்கிறான். இவனுக்கு மட்டுமல்ல, இவ யார யார நினைச்சுட்டு இருக்காளோ, யார ரொம்ப அபிமானமா வச்சுக்கோளோ, எல்லாருக்கும் தூக்கம் தான். என்னமா பண்ண முடியும்? ஒண்ணு ரெண்டு சார் வீட்டுல நம்ம குடும்பம் சரியா இல்ல, அதுக்காரி குடும்பம் சரியில்ல, பையனுக்கு இது அவனுக்கு அது மாட்டு பண்ணுக்கு வரிசையே சொல்லிட்டே இருப்பான். ஒவ்வொருத்தரையும் கேட்டுப்பாங்க, அவாரியும் கேட்டு அதெல்லாம் இங்கிலீஷ் அப்படின்ட்டான். அவடு விடும் நீங்க கேட்டா அவளும் அவடு விடும் தான் கேட்பான். என்னையா விவகாரம் கொஞ்சம் சொல்லுங்கன்னு ஆரம்பிச்சிடலாம். மூட்டையை அவுத்து விட்டான்னு வச்சுங்களேன், உங்களால தாங்க முடியும். சரியான ஒரு தீர்மானத்துக்கு வருவேன். பகவான் நம்மளை ரொம்ப நன்னா வச்சுட்டு இருக்க. ஏன்னா ஒவ்வொருத்தரையும் பார்த்தா அவளுக்கும் ஐயோட ட்ரபிள்ஸ் இருந்துட்டு தான் நம்ம எதிர்க்க பாக்குறது சௌக்கியமா இருக்கா போல பண்றாளே தவிர வீட்டுக்கு வீடு வாழ்ந்து படிக்கலாம். அது மாதிரி இந்த கவலைகள் இருக்கிற காலத்துல நம்ம எல்லாத்தையும் விட்டுட்டு நல்ல வழிக்கு இறங்கிடும் நீங்க சொன்னாலும் அது எல்லா சந்தர்ப்பத்திலையும் அது பண்றது முடியறது இல்ல. என்ன பண்றது? பெரிய குடும்பம், நீங்க கிளம்புறக்காது எதிர்க்க மாப்பிள்ள வர உட்கார்ந்துருக்கோம், நான் கிளாஸுக்கு போயிட்டு வரேன், தார வித்தியக்கு இதான் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வர முடியுமா உங்களால? எந்த வித்தியே அறக்கட்டும் முதல்ல இதை முடிச்சுட்டு அப்புறம் போங்க. இப்ப என்ன பத்தி வார வாரம் கிளாஸ் இருக்கு, ஒண்ணு புதுசா ஒண்ணும் சொல்ல போறதுல நாளைக்கே உங்களுக்கு மாற்றம் வரப்போறது ஒண்ணு கூட தெரியும். நீங்க இப்படின்னு ஒண்ணு நினைச்சேன்னா எத்தனையோ பிரதிபிம்பங்கள் வரும். அதனால அத அந்த பிரதிபிம்பங்கள்ல மீறிண்டு நம்ம வரணுமே ஆனால் அதுக்கு ஒரு ஆத்மசக்தியானது வேணும். பிரதிபந்தமே வராம இருக்கிறதுக்கு நம்ம வழி பார்க்கணும். எந்த ஒரு அப்சகலும் வராம இருக்கிறதுக்கு நமக்கு வேண்டியது. இந்த இடையூறுகள்லாம் எதனால வருது? ஜென்மாந்தரத்தில் பண்ணின பாபம். அந்த இடையூறு வராம நம்ம தடுக்கிறதுக்கு வழி ஏதாவது உண்டா? நம்ம இங்க வந்த பிறகு நம்ம மனசு வேற எங்கேயும் போகாமல் இங்கே நிக்கிறதுக்கு ஏதாவது வழி உண்டா? அதே உபாசனம் என்ன பண்றது? எந்த ஒரு ஆத்ம தத்துவத்தை நாம் அறியணும், எதை நாம் அறிந்து கொண்டு கிருதார்த்தால் ஆகணுமோ அதே ஆத்ம தத்துவத்தை சுலபமாக அறிவதன் பொருட்டு அதை ஆரம்பிக்கிற காலத்திலையும் அதை பின்தொடர்ற காரணத்திலையும் நமக்கு வரக்கூடியதான அநேக விதமான இடையூறுகள், சாம்சாரிகமான பந்தங்கள், சாரீரிகமான கவலைகள், இவைகள் சாம்சாரிகமான பந்தங்கள், சாரீரிகமான கவலைகள் இவைகள்லாம் போகணுங்கிறதுக்காக அது ஒரு உபாசம். இப்படி பண்ணினோமையானால் நமக்கு அந்த வேதாந்தத்துல சொல்லியிருக்கக்கூடியதான ஆத்மானுபவம் நாளடவுல நமக்கே ஞாபகம் வரும். அதே சமயத்துல நமக்கு இந்த பிரதிபந்தங்களும் நீங்கும். அதோட இல்லாமல் இப்பொழுது நம்ம அனுஷ்டானம் பண்ற காலத்துல மனசுக்கு நிம்மதி இருக்கும். பெருமளை இந்த உபாசனம் இல்லாத வாழ்க்கை என்ன, மனசுல ஒரே டென்ஷன், அது வரமாட்டேங்கிறது, இந்த வரமாட்டேங்கிறது, இந்த புத்தகம் நோட்டரா மாட்டேங்கிறது, இப்ப என்ன அந்த பர்டன் இல்லாமலேயே சுலபமாக அந்த ஆத்ம தத்துவத்தை அனுபவிப்போம் அப்படிங்கிறதுக்காக ஒரு உபாசனம் செல்ல வேண்டியது. இந்த உபாசனத்தையும் சொல்லி உபாசனத்தினால யாருடைய மனசானது ரொம்ப நன்னாக இருக்கோ அவளுக்கு மறுபடியும் ஆறு ஏழு அத்தியாயங்கள்ல சொன்னதான தத்துவத்தை சாட்சாத் பிரஜாபதியே வந்து சொல்றார். யோ பிரம்மாணம் விததாதி பூர்வம் யோ வை வேதாம் பிரகிணோதி தத்மை அப்படின்னு முதல் முதல்ல எந்த சதுர்முக பிரம்மாவுக்கு பரமாத்மா வேதங்களை உபதேசித்தாரோ அதை தான் அறிந்து கொண்ட தினமும் அதை சொல்லிக்கொண்டே இருந்து அந்த வேதத்தையே அறிந்த அந்த சதுர்முக பிரம்மா அந்த ரசத்தை சாரத்தை நமக்கு உபதேசம் பண்றார். அது பிரஜாபதி வித்தியே. இந்த ரெண்டு வித்தியும் சேர்ந்துதான ஒரு பாகம் இந்த எட்டாவது அத்தியாயம். அதுல முதல்ல தஹர வித்தியை சொல்ல ஆரம்பிக்கிறார். தஹர வித்தியை சொல்றப்ப நம்ம உபாசனம் எங்கே சார் பண்றது உபாசனம் சார்? இங்க கோவிலுக்கு போவோமா? ராஜராஜேஸ்வரர் கோவிலோ மாங்காடு கோவிலோ எங்கேயாவது போவோமா? அங்க போய் உபாசனம் பண்ணணுமா அப்படின்னு உங்களுக்கு சந்தேகம் வரலாம். அதெல்லாம் வேண்டாம், இங்க போறதை பத்தி எனக்கு ஒண்ணுல போயிட்டு வாங்கோ. ஆனா இங்க எங்க உபாசனம் பண்ணலாம் உங்களுக்கு இடம் நானே சொல்றேன். பிரம்மபுரே உங்க சரீரம் இருக்கே இதுக்கு ஒரு பேர் வச்சிருக்கேன். என்ன சரீரம் இருக்கா? தேவோ தேவாலய புரோக்த ஜீவோ பிரம்ம இவன அபரஹ அப்படின்னு இந்த ஜீவ இந்த சரீரம் இருக்க இதுதான் கோவிலம். இதுக்கு என்ன பேரு? பிரம்மபுரம் அப்படின்னு. ஒரு பெரிய பட்டணம் இருக்கு. பட்டணம் இருந்தா அதுல நம்ம தங்கறதுக்கு ஒரு பங்களா ஒண்ணு வேண்டுமோ இல்லையா? தங்க இடம் ஒண்ணு இருக்கு. தஹரம் முண்டரே கம்பேஸ்னா தஹரம்னா சின்னதுன்னு அர்த்தம். பழைய நாள்லயே பட்டணம் பெருசா இருக்கணும், உங்களுக்கு நிறைய இடவெளி இருக்கணும், ஆனா நீங்க இருக்கிற இடம் சின்னதா இருக்கணும். ஆசிரமத்தை எல்லாம் போய் பார்த்திருக்கலாம். ஆசிரமங்கள்ல முனிவர்களுடைய ஆசிரமம் பார்த்தீங்கன்னா நிறைய மரங்கொடிகள் எல்லாம் போட்டுக்கிறதுக்கு செடிகள் நிறைய இருக்கும், இடமெல்லாம் இருக்கும், வஸ்திரங்கள்லாம் காய போடுறதுக்கு ஸ்நானம் பண்றதுக்கு எல்லாம் தனித்தனியா இருக்கும். வசிக்கிற இடம்னா அது என்ன 10x15 இருக்கும். அவ்வளவு ஒரு மூலையில உட்கார்ந்து அனுஷ்டானம் பண்ண வேண்டியது, ஒரு மூலையில சிஷ்யாளுக்கு பாடம் சொல்ல வேண்டியது, இன்னொரு மூலையில அக்னிகாரியம் பண்ண வேண்டியது. அவ்வளவு விவகாரம் போயிட்டு ஏதாவது திருடுன்னு போயிட மாட்டாளா சார்? வேல்யூபிள்ஸ் எல்லாம் இருக்கணும்னா அவர்கிட்ட வேல்யூவே ஒண்ணுமே கிடையாது. வாழ்க்கையெல்லாம் நினைச்சு பார்த்துருதுன்னா ஒரு பரத்வாஜரா ஒரு விஸ்வாமித்திரரா அவருடைய பணத்தை சேர்த்து வைக்கணும், அதை பத்திரமா வச்சிருக்கணும்னா இந்த இடமே போறாது. விஸ்வாமித்திரர் என்ன பண்ணிவிட்டார்? அந்நியம் இந்திரன் கரிஷ்யாமி, இந்த உலகம் மாதிரி இன்னொரு உலகத்தை தயார் பண்ணினார். என்னமா சார் முடிஞ்சது? இந்த பண்ணவே இந்த ஏதோ பித்தாந்து ஏதோ ஒரு ஒரு அரை சவரம் தங்க வாங்குறா என்னமா விசேஷம் ஜபர்தஸ்த் நானா தொட்டு வாங்குறேங்கிற நீங்க. அவர் என்ன பண்ணிருந்தார்? உலகத்தையே தயார் பண்றாரு போட்டார். அது எப்படின்னு சிரமம் இல்லாமல் காயத்ரி மந்திரத்துடைய பிரபாவத்தினால பண்ண ஆரம்பிச்சார். வசிஷ்டர் ஆசிரமத்துக்கு வர அங்க என்ன காமதேனு அது என்ன பண்ணிருந்தா ஆயிரக்கணக்கான மனுஷியால் வந்திருந்தாலும் அவளுக்கு வேண்டியதான சட்டரசோ பேதமாக போதனை பண்ணிவிட்டு பொண்ணுக்கு கல்யாணம் ஆரம்பிச்சிடலாம். என்ன சார் ஆகும்? அந்த கான்ட்ராக்டர் சொல்றாரு, ஒரு இலைக்கு 60 ரூபா, ஒரு இலைக்கு ஒரு வேலைக்கு 60 ரூபா, எத்தனை பேர் வருவாங்க? 400 பத்திரிகை கொடுத்துருக்கேன், 1000 போட்டும் கொண்டேன். யாரு யாரு போட்டுக்கிறது விவகாரம் முழுக்க? அது இலை போதி கணக்கு எப்படின்னு, அது இலை தான் சார் கணக்கு, தலை கணக்கு இல்லைங்கிறார். என்ன ஒருவரே 2 தினம் சாப்பிடுவாரா? அது என்ன, நீங்க நிச்சயமா நீங்க கணக்கிட முடியாதுன்னு அவருக்கு நல்லா தெரியும். அவர் அநியாயம் பண்றாரு, ஏமாத்துறாருன்னு சொல்ல முடியல. ஏன்னா அது இல்லாதவன்னா உங்களால அதை அரேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கு டைமே கிடையாது. உங்க உத்தியோகம் எப்படி இருக்குன்னா நாளைக்கு பொண்ணு கல்யாணம்னா இன்னைக்கு சாயங்காலம் தான் உங்களுக்கு லீவு, தாவத் பரையும் தான் எப்படி இருக்கணும். பெரிய உத்தியோகம், பெரிய பேரு, நிறைய காசு கொடுக்கறாங்க, ஒரு விவகாரமும் கிடையாது, சுதந்திரம் எல்லாம் ஒண்ணும் கிடையாது. இப்படி எவ்வளவு கட்டப்பட்டு சம்பாதிச்சீங்களோ அவ்வளவு கட்டப்பட்டு